புதுகை பர்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக முன்பெல்லாம் 60-80 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாரடைப்பு ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 40 வயசு குறைஞ்சு 20-25க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுது. இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களில் ஒன்றா இந்த மாரடைப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாரடைப்பு அப்படிங்கிறது பொதுமக்களிடையே ஒரு அச்சுறுத்தலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாக நிறையா பேருக்கு இந்த மாரடைப்புலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி அப்பலோ மருத்துவமனை இருதய நோய் நிபுணர் திரு டாக்டர் ஏ காதர் சாஹிப் அவர்கள் இனிய வாழ்விற்கு இதயம் காப்போம் என்ற தலைப்பில் இதயம் சம்பந்தமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனிதனுக்கு வந்து உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாகங்களுமே நமக்கு வந்து மிக முக்கியமான உறுப்புகளாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாகங்களும் அதோட பணியை சிறப்பாக செய்யறதுனால தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியமான ஒரு முறையை நம்ம வந்து கடைப்பிடித்து நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம இதயம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு முக்கியம், அதில் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களும் இருக்குது. இப்போ திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையில் வந்து இருதய நிபுணர் மருத்துவர் காதர் சாஹிப் வந்து அவங்க வந்து இப்போ இதை பத்தி வந்து விரிவா கூற இருக்காங்க. நம்ம இப்ப கேட்கலாம். சார் வணக்கம். சார்
வணக்கம். சார் புதுகை பண்பலை நேயர்க்கு அனைவருக்கும் என் வணக்கங்கள். நான் டாக்டர் காதர் சாஹிப், புலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி பால்பனையில் பணிபுரிகிறேன் சீனியர் கார்டியாலஜிஸ்டாக. அடுத்த சில நிமிடங்களுக்கு இதய நோய்கள் பத்தி விழிப்புணர்வை நம்ம டிஸ்கஸ் பண்ண தயாரா உள்ளோம்.
சார், இப்போ இந்த இதயம் அதாவது நம்மளுடைய மாரடைப்பு அப்படிங்கறது ஒண்ணு வந்து எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல என்ன அப்படிங்கிற வந்து தெரிஞ்சிக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியுது. அதே நேரத்துல இப்ப இந்த மாரடைப்பு அப்படிங்கறது எதனால வந்து வருது சார், அதற்கான காரணங்கள் என்ன?
மாரடைப்பு வர்றது காரணங்கள் நிறைய உண்டு சார். முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான், புகைப்பிடிக்கல், ஸ்மோக்கிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். சின்ன வயசுல வர மாரடைப்பு வந்து ஸ்மோக்கிங்னாலதான் முக்காசி பேருக்கு ஸ்மோக்கர்ஸா தான் இருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா சுகர், டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், அதிகமான அளவு கொலஸ்ட்ரால் லெவல் பிளட்ல இருந்தா உடல் பருப்பம் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்க அதிகமாக அதிகமாக ஹார்ட் அட்டாக் மாரடை போற ரிஸ்க் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு சில பேர்களுக்கு இந்தியாவில எஸ்பெஷலி ஒரு சில பேர்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே இருக்காது. இப்ப நான் சொன்னேன்ல, புகைப்பிடித்தல் இருக்காது, ஒபிசிட்டி உடல் பருப்பு இருக்காது, ஒல்லியா இருப்பாங்க, எந்த கெட்ட பழக்கம் இருக்காங்க, டெய்லி நடப்பாங்க, அதையும் தாண்டி மாரடைப்புறோம். அது ரொம்ப ரேர். ஆனா முக்கியமா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த 5 ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கண்டிப்பா இதுலாச்சும் ஒன்னாச்சும் யூஸ்வலா இருக்கும். நிறைய வயசாக நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் சின்ன வயசுல வரும்னா கண்டிப்பா ஸ்மோக்கிங்கோ டயபெட்டிஸோ உடல் பருப்பமோ ஏதாச்சும் ஒன்று இருக்கதான் செய்யும். இதுதான் முக்கியமான காரணங்கள் மாரடைப்பு வர்றதுக்கு. மாரடைப்பு எதனால வருதுன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் போது ஹார்ட்டுக்கு ரத்த நாளங்கள்னு சொல்லுவாங்க, பிளட் வெசல்ஸ், ஒவ்வொரு உறுப்புக்கும் ரத்த குழாய் மூலமா ரத்தம் போய் சேரணும், அதான் தீனி. ஸோ ஹார்ட் மசிலுக்கும் ஹார்ட் தசைக்கும் ஹார்ட்டுக்கு ரத்தம் போய் சேர்ந்தாதான் ஹார்ட் வந்து வேலை செய்ய முடியும். அந்த ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு கட்டி வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து படி ஆரம்பிச்சிடும். சடனாக ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அந்த கொழுப்பு கட்டி வெடிச்சு அந்த ரத்த குழாயில கொழுப்பு கட்டி எந்த இடத்துல வெடிக்குதோ அங்கே வந்து பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி கீழே இருக்க தசைங்களுக்கு ரத்த ஓட்டம் போகாம நின்று போறதான் மாரடைப்புன்னு சொல்லுவோம். அதனால தான் மாரடைப்பு வருது. மாரடைப்பு எதனால வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நாம சொன்ன காரணங்கள் தான் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அல்டிமேட்டா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதா இருந்தாலும் மாரடைப்பு இப்படிதான் வருது. ரத்த குழாயில ரத்த கட்டு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா அங்குள்ள கொழுப்பு கட்டி வெடிச்சு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி கீழே இருக்க அந்த ரத்த குழாய்க்கு ரத்த ஓட்ட போகாம ஹார்ட் மசிலுக்கு ஆக்சிஜன் போகாம பெயின் வந்து மாரடைப்பு வருது. அதாவது மாரடைப்பு வந்தா செஸ்ட் பெயின்னு சொல்லுவாங்க. செஸ்ட் பெயின்ங்கிறது செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு சார். நம்மளுக்கு வழக்கமா நிறைய பேர் கேஸ் வரும், ஒரு ஏப்பம் வராம ஒரு நெஞ்சில கட்டை போட்ட மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஏற்கனவே கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு செஸ்ட் பெயின், ஒரு வித்தியாசமா உணர்வாங்க. இது நமக்கு நடந்து பார்ப்பாங்க, உட்கார்ந்து பார்ப்பாங்க, சுடு தண்ணி குடிச்சு பார்ப்பாங்க, ஏதோ நெஞ்சில ஹெவியா பாரமா இருக்க மாதிரி இருக்கும். யூஸ்வலா இந்த இருதயத்துல இந்த ஹார்ட் அட்டாக் வர வழி வந்து ஒரு விரலை வச்சு நெஞ்சில காமிக்க மாட்டாங்க, அப்படியே கையை வச்சு காமிப்பாங்க. சார் இதயம் இந்த நெஞ்சு ஃபுல்லா எனக்கு வலி இருக்குது, பரவுது, தொண்டைக்கு பரவுது, தாடைக்கு பரவுது, கைகள் பரவுது, முதுகுக்கு பரவுது இப்படி சொல்லுவாங்க. சோ இந்த இருதய வலி வந்துச்சுன்னா யூஸ்வலா வந்து வலி ஆரம்பிச்சுன்னா ஒரு மாரடைப்பு வந்துச்சுன்னா ஒரு கால் நேரம் அரை மணி நேரம் வலி பொறுக்க முடியாம இருக்கும், வலி இருந்துட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சிடும், அந்த அளவுக்கு வலி சிவியரா இருக்கும். கூட வந்து வேர்வை ஸ்வெட்டிங் இருக்கும், மூச்சு வாங்குற தன்மை இருக்கலாம். இது மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமா வரும். ஒரு சில பேருக்கு நெஞ்சு வலி இருக்கும், சில பேருக்கு கை வலி மட்டும்தான் இருக்கும், சில பேருக்கு முது வலி மட்டும்தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு மாரடைப்பு வலி வர்றது வந்து நம்ம உணர்ந்துக்கவே மாட்டோம் இந்த மாதிரி வலியை முன்னாடி. அதான் ஃபர்ஸ்ட் க்ளூ, வித்தியாசமா ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி வலி நம்ம முன்னாடி உணர்ந்திருக்கவே மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது நம்மளுக்குள்ள, ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்மளுக்கு உணர்ந்துரும், ஏதோ ஒன்று வித்தியாசமான வலி இருக்கு, பொறுக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். நிறைய பேர் அந்த வலியை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லயே பொறுக்க முடியலன்னா நேரம் ஒரு பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் இசிஜி எடுத்து பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இசிஜி எடுக்காம நாமளே இந்த மாத்திரையும் போட முடியாது. இசிஜி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு மாரடைப்பு இருந்துச்சுன்னா அப்போ டாக்டர் வந்து மாரடைப்பு வந்துருக்குன்னு சொன்னா அது உங்களோட சிகிச்சை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்.
இப்போ மாரடைப்பு அப்படிங்கிற வகையில முன்ன காலத்துல எல்லாம் வந்து இப்போ ஏனும் யாருக்கேனும் ஒரு எங்கேயோ கேள்விப்பட்டோம், ஏதோ இந்த ஒருத்தருக்கு திடீர்னு நெஞ்சு வலிப்பா இறந்துட்டாங்கப்பா, ரொம்ப முடியாம இருந்தாருப்பா அப்படிங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேருக்கு, அதாவது குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வரைக்குமே வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற வகையில வந்து அதிகமா வந்து இப்போ கேள்விப்பட்டுக்கிட்டு ஒரு சூழலா இருக்கு. இப்போ பொதுவா வந்து நெஞ்சு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எந்த வயதுலேருந்து இது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு, அதிகமா எந்த வயதுக்கு பாதிக்கக்கூடிய விஷயமா?
சார், நான் வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் குரூப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். 10th படிக்கிற ஸ்கூல் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு. அவனுக்கு வந்து ஒரே ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உடல் பருப்பம் கொஞ்சம் ஒபீஸா இருப்பாரு, கொஞ்சம் சாப்பாடுலாம் கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு 10th படிக்கிற பையன். ஸ்கூல்ல வந்து அந்த பையங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வித்தியாசம் இல்லை, யாருமே 15 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் நம்பவே மாட்டாங்க. ஸோ அது வந்து நான் கேள்விப்பட்டதுல இந்தியாவில் ஓல்டு யங்கஸ்ட் பேஷண்ட், 15 வயசுல 10th படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு சொல்லி இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர்ஸ் குரூப்ல பார்த்தேன். பட் என்னோட யங்கஸ்ட் பேஷண்ட் வந்து 18-23 வயசுக்குள்ள நான் கொஞ்சம் ஃபியூ பேஷன்ஸ் பார்த்துருக்கேன். ஓல்டஸ்ட் பேஷண்ட் வந்து ஒரு 92-93-94 இயர்ஸ்லாம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கேன். ஸோ வயசு, எந்த வயசுல ஹார்ட் அட்டாக் வரணும்னு கிடையாது, வரணும்னு அவசியம் எந்த வயசுல வேண்டாலும் வரலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெளிநாடோட கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 வருஷம் வெளிநாட்டுக்கு வர்றதுங்களுக்கு முன்னாடியே வந்துருது. இதே சுகர், இதே பிளட் ப்ரெஷர் வெளிநாட்டுல ஒரு அமெரிக்கால யூரோப்ல வாழ்றவங்க அவங்களுக்கும் இதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அதே ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வந்துடும். ஏன்னா நம்மளோட அணுக்கள்ல வந்து நம்மளோட ஜெனட்டிக்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால ஏஜ் வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, இப்ப எல்லா வயசுலயும் வருது. ரெண்டாவது, யங் ஏஜ்ல வருது, ஓல்ட் ஏஜ்ல வருது. ஓல்ட் ஏஜ்ல முன்னாடி 80 வயசு மேல பெருசா யாரையும் பாக்குறது இல்லை, 85 வயசு மேல வாழ்றது இல்லை. இப்ப மக்கள் வந்து எல்லாருமே சராசரி 85 வயசு வரைக்கும் ஒரு ஈஸியா வாழ்றாங்க. அப்போ வந்து 80 வயசு ஆக அந்த ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் அதிகமாயிட்டே போகுது, அந்த சான்சஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அதிகமாகுது. ஏன், சுகர் வர ரிஸ்க் அதிகமாயிருது, ப்ரெஷர் வர ரிஸ்க் அதிகமாயிருது, செடன்ட்ரியா இருப்பாங்க, பெருசா நடவோட இருக்காது. ஸோ இந்த வயசு, இந்த மாதிரி வயசு வந்தா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா வேற. ஸோ இவங்களுக்கு 85 வயசுல பைபாஸ் சர்ஜரி அனுப்ப முடியாது. ஸோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா வேற. யங் ஏஜ்ல வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மாறுபடும். ஸோ எந்த வயசுல வந்தாலும் மாறடி போறோம். நம்ம முக்கியமா இந்த இப்போ நம்ம புதுகை பண்பலை நேர்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னா, சின்ன வயசுல எஸ்பெஷலி லேடிஸ்லாம் 35-40 வயசுல முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க, எதுவும் இல்லை நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எந்த வயசுல வேண்டாலும் மாரடை போடலாம். எஸ்பெஷலி இந்தியாவில் நம்மளோட ஜெனட்டிக்ஸ் ரொம்ப மோசம், நம்மளுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம பிறவிலே இருக்குது. அதனால நம்ம எப்போ வேண்டாலும் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வரலாம். சின்ன வயசுல நெஞ்சு வலி வந்து சொல்லி இல்லை நம்ம ஹார்ட் அட்டாக் சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ எந்த வயசுல வேண்டாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். சார், நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சார் இப்போ வந்து விழிப்புணர்வு முக்கியம். இப்போ நான் சொன்ன இப்ப வெளிநாட கம்பேர் பண்ணது இந்தியாவில வந்து ஒரு 15 வயசுக்கு 10-15 வயசுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்துருது. லேடிஸ்க்கு வந்து முன்னாடிலாம் மாதவிடை வந்துட்டு இருக்கவங்களுக்கு, சரி இந்த மாதவிடை முடிக்கு வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருப்பம்லாம் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால லேடிஸ்க்கும் 30-35 வயசு லேடிஸ்க்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்து நாங்க சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எந்த வயது வேண்டாலும் மாரடை போடலாம். என்ன நம்ம பண்ணலாம்னா, நாம அவளுக்கு வந்து டெய்லி நட ஒழுங்கு கரெக்டா இருக்கணும், டெய்லி வாக் பண்ணணும், நாம வந்து சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கான்னு கரெக்டா செக் பண்ணிக்கணும். நம்மளால மாரடை போறதை தடுக்க முடியாது சார், யாருனாலையும் தடுக்க முடியாது. எல்லா ஒழுக்கங்கள் இருந்தாலும் நம்மளால மாரடை போறதை தடுக்க முடியாது. இந்த ரிஸ்க் ஃபேக்டருமே இல்லைன்னா கூட டெய்லி வாக் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுட்டு கரெக்டா எடுக்கிறீங்க, அப்படி இருந்தும் மாரடை போடலாம். அது அன்பார்ச்சுனேட், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. காடு அல்லா கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாம வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதுக்கு மேல வந்துச்சுன்னா வி ஹாவ் டு அக்செப்ட் இட். இப்ப நாம என்ன பண்ணணும்னா, முக்கியமா யங் ஏஜ்ல நம்ம செக் பண்ணிக்கணும் சார், சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். வலி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏமாந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்க கூடாது. கேஸ் கேஸ் வேற ஒண்ணும் இல்ல, கை வலி நெஞ்சு வலி. பாதி பேர் வந்து சொல்றது எனக்கு வாய்ப்புதான் எனக்கு கேஸ் வரலன்னு சொல்லுவாங்க. நான் மக்கள்கிட்ட சொல்றது ஹார்ட் அட்டாக் உள்ள முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே டைம் தான். எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளால வைத்தியம் பார்த்தா நல்லது. ஏண்டா இந்த ஹார்ட்டும் பிரெயின் எப்படின்னா சார், கடவுள் எப்படி படைச்சிருக்காங்கன்னா எல்லா அணுக்களும் உடம்புல இருக்க நிறைய அணுக்கள், முக்காசி அணுக்கள், ஆல்மோஸ்ட் எல்லா அணுக்களுக்குமே திருப்பியும் வளர சக்தி இருக்குது. புது அணுக்கள் ஃபார்ம் பண்ணுற போது லிவர் டிசீஸ் இருக்கு, கிட்னி டிசீஸ் இருக்கு, நம்ம நகை எடுத்துக்கோங்க, தோல் எடுத்துக்கோங்க சார், புது செல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஆனா ஒன்ஸ் பிரெயினும் ஹார்ட்டும் அணுக்கள் இறந்துச்சுன்னா புது அணுக்கள் ஃபார்ம் ஆகாது. அந்த அணுக்கள் வந்து நம்ம வளர வளர சைஸ் பெருசாகாம தவிர்த்து புது அணுக்கள் வளராது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணும், இந்த ஹார்ட்டோட அணுக்களையும் பிரெயினோட அணுக்களையும் சாக விட்டுறக்கூடாது. எப்ப இந்த பிரெயின் அணுக்கள் ஹார்ட் அணுக்கள் சாகும், ரத்த ஓட்டம் இல்லாம சாக ஆரம்பிச்சிடும். எப்ப ரத்த ஓட்டம் இல்லாமல் போவோம், ரத்த குழாயில அடப்பு வந்தா இல்லாம போயிடும். எப்ப ரத்த குழாயில அடப்பு வரும், ஹார்ட் அட்டாக்னால வரும், பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா வரும். இதுதான் பிரின்சிபல். ஸோ எவ்வளவு தூரம் அந்த அடப்பை வந்து அந்த அணுக்கள் ஹார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக்ல வந்து எவ்வளவு நேரத்துக்கு அந்த அணுக்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கோ அவ்வளோ அதிகமா ரிஸ்க் இருக்கு ஹார்ட் மசில் அந்த தசை டேமேஜ் ஆகுறதுக்கு. ஸோ அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹார்ட் அட்டாக் கேட்டிங்கன்னா டைம் தான். எவ்வளோ சீக்கிரம் போய் அணுக்களுக்கு நம்ம அந்த ரத்தோட்டத்தை திருப்பி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அணுக்கள் வந்து நம்ம சேவ் பண்ண சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம வந்து இந்த வழி நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல சார் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, எந்த வழி வித்தியாசமா நம்மளுக்கு பண்றோமோ ஃபீல் பண்றோமோ அப்பயுமே சஸ்பெக்ட் பண்ணி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இசிஜி ரொம்ப சீப்பஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்குது. இட் கிவ்ஸ் சோ மச் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த இசிஜி மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம போய் எடுத்துடணும். எடுத்துட்டா டாக்டர் வந்து முடிவு பண்ணிக்குவாங்க இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இசிஜில டவுட் இருக்கும், இல்லாட்டி நார்மலா இருக்கும், ஆனா வழி சிவியரா இருக்கும். அப்புறம் தான் டாக்டர் அட்மிட் பண்ணி பார்ப்பார், ஏன் உங்களுக்கு டவுட் இருக்குதுமா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இசிஜி நார்மலா இருந்தாலும் சப்சிக்வெண்ட் இசிஜிஸ்ல மிஸ்டேக் இருக்கும். இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சில மாத்திரைகள் கொடுப்பாங்க, மாத்திரைகள் இன்ஜெக்ஷனை கொடுத்து அந்த பிளட் கிளாட்டை கரைக்கிறது இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ பெரிய சிட்டிஸ் இப்ப நீங்க அப்ராட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம திருச்சி அப்போலோலயே எடுத்துக்கோங்க. என்ன பண்றோம்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துன்னா நேரம் அந்த பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எமர்ஜென்சில குடிச்சிட்டு நேரம் அந்த ஆஞ்சியோகிராம் பண்றதுக்கு அந்த தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு ஆஞ்சியோகிராம்ல நம்ம தெரிஞ்சிடும், ரத்த குழாயை அப்படியே பாத்துறோம் எந்த இடத்துல அடப்பு இருக்கு என்ன மாதிரி அடப்பு இருக்குன்னு பார்த்துட்டு டைரக்டா இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வைக்கிறோம்ல. நிறைய பேர் அதை பண்ணிட்டா ரிகவரி வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதான் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வேற, கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி. ஒரு சில பேருக்கு இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி அடப்பு நிறைய இருக்கும், ஆஞ்சியோபிளாஸ்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து ரத்த கட்ட கரைஞ்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சர்ஜரிக்கு அனுப்புவோம், பைபாஸ் சர்ஜரிக்கு அனுப்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம் சார். ஒரு மாரடைப்பு வருதுன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கீழே எமர்ஜென்சியில முடிச்சதுக்கு அப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துருவோம், உடனே பார்த்துருவோம். வித்தின் பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ள ஆஞ்சியோகிராம் பண்ணிடுவோம். ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு பர்சன்டேஜ் அடப்பு இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஆஞ்சியோகிராம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட், ஆஞ்சியோகிராம் ஆக்சுவலா டெஸ்ட் தான். ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு அதுல என்ன அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அப்படியே நம்ம வந்து அந்த ஃபேமிலியை வந்து உள்ளுக்குள்ள கூப்பிட்டு அந்த தியேட்டர்லயே வெளியில கம்ப்யூட்டர்ல காமிச்சிடும் என்ன அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கையோட ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடிஞ்சா பண்ணிடணும், அதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். பண்ண என்ன பண்ணுவோம், அந்த பிளாக் எடுத்துலாம் அந்த கொழுப்பொட்டியை நீக்கி ரத்த ஓட்டத்தை ஃபுல்லாக திருப்பி கொடுத்துருவோம், அதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஒரு கால் அது பண்ண முடியலன்னா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து அந்த ரத்த கட்டை கரைஞ்சிட்டு பேஷண்ட் ஐசியூல ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு சர்ஜரி டாக்டரை பார்க்க சொல்லிட்டு அடப்பு நிறைய இருக்குது இல்லாட்டி கால்சியம் நிறைய படிஞ்சிருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஸ்டென்ட் வைக்க முடியாதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சர்ஜரி டாக்டர்கிட்ட சொல்லி பைபாஸ் சர்ஜரிக்கு பேஷண்ட் ஃபேமிலிகிட்ட பேசிட்டு சர்ஜரி பத்தி எங்க டாக்டர் கார்டியோதொராசிக் சர்ஜன் வந்து அவர் பேசிட்டு சர்ஜரியை பத்தி உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு விளக்குவாங்க பைபாஸ் சர்ஜரி.
சார் இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதயம் சம்பந்தமான வகையில அந்த சிகிச்சைகள் அப்படி எல்லாம் எடுத்தாச்சு அப்படிங்கிற பக்கத்து இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் அப்படின்னா என்ன அவங்க செய்துக்கணும் சார்?
டிஸ்சார்ஜ் ஆகும் பேஷண்ட்ட சொல்லிடும் இந்த மாதிரி ஒன்ஸ் மாரடைப்பு வந்து நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் வந்து அதோட முடியாது. அவங்க லைஃப் லாங் கார்டியக் பேஷண்ட் தான், லைஃப் லாங் மெடிசன்ஸ் போடணும். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த டெங்கு மலேரியா ஜாண்டிஸ் மாதிரி கொஞ்ச நாளைக்கு மாத்திரை போட்டா சரியாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, பட் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நாம என்ன பேஷண்ட் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் ப்ரெஷர் மாதிரி தான் லைஃப் லாங் மாத்திரை போடணும், லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அவன் வந்து போயிட்டு ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பி வர சொல்லுவான், எஸ்பெஷலி இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாத்திரை மருந்து இந்த பிளட்டை தின்னாக்குறதுக்கு சில மாத்திரைகள் கொடுப்பாங்க ஆஸ்பிரின் மாத்திரை, அதெல்லாம் சாப்பிட்டா அந்த ஸ்டென்ட்டே வேலை செய்யிட்டு உடனே முடிரும். ஸோ மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு சாதாரண ஒரு டெங்கு டைஃபாய்ட் ஜுரம் வர ஹைட்ரசில் ஹெர்னியா சர்ஜரி மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் நம்ம மறந்துடணும் வியாதி அப்படி கிடையாது. இது டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் லைஃப் லாங் மாத்திரை வந்து போட வேண்டியிருக்கும். இது லைஃப் லாங் வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து டாக்டர் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தர சொல்லுவாங்க, திடீர்னு வந்து ஒரு கொஞ்சம் ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் 3 months யூஸ்வலா பாக்குறது ஹாஸ்பிட்டல்ல ரிவ்யூ பாக்குறது 3 months ஒருத்தர் வருவாங்க. அப்ப அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல், பிளட் பிரஷர் லெவல், எக்கோலாம் பார்த்து மெடிசன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். சோ அவங்க வந்து ஞாபகத்துக்கிறது வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து மறந்துட்டோம், நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு மறந்துட கூடாது. டெய்லியும் நடக்கிறது, உடல் பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மனமேதி, இது எல்லாமே முக்கியம். அதோட சேர்த்து மாத்திரம் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நாளுமே வற்புறுத்துவேன். பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும் எல்லாத்தையுமே சொல்லிதான் அனுப்பிச்சுடுவோம்.
சார், இப்போ ஒரு மனிதனோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இயங்கிட்டு இருக்கிறப்போ, இப்போ அந்த வகையில இப்ப இதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட பணிகள் என்னென்ன இருக்கு சார், என்னெல்லாம் செய்யுது?
இதயம் வந்து நீங்க உணர்வீங்க, நம்ம ஒரு ஆள் வந்து குழந்தை வந்து கருவுல வந்து அது வந்து கரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லி எப்ப தெரியும், ஹார்ட் பீட் அவங்க ஸ்கேன்ல பார்த்து ஹார்ட் துடிக்க அப்புறம் தான் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் இறக்குறாங்கன்னு எதை வச்சு சொல்றோம், ஹார்ட் பீட் நின்றுச்சாதான் இறந்துட்டான்னு சொல்றோம். எந்த வியாதியா இருக்கும், கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், அவர் உயிர் இருக்குன்னு சொல்றது ஹார்ட் துடிச்சிட்டுன்னு அர்த்தம். எப்ப இறந்துட்டான்னு சொல்றோம், இருதயம் ஸ்டாப் பீட் நின்றுச்சுன்னா ஹார்ட் நின்றுச்சு இறந்துட்டான்னு சொல்றோம். சோ அதனால இந்த நடு அது 85 வயசா இருக்கட்டும், 100 வயசா இருக்கட்டும், 60 வயசா இருக்கட்டும், இருதயம் வந்து அந்த கருவுல இருந்து அந்த ஆள் இறந்துட்டாருன்னு சொல்ற நிமிடம் வரைக்கும் ஹார்ட் துடிச்சிட்டேதான் இருக்கும். அதுக்கு ரெஸ்டே கிடையாது. நீங்க உறங்கிட்டு இருந்தாலும் சரி, வேற எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதுக்கே அடிபட்டு இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்கே அதுக்கு வந்திருந்தாலும் சரி, அதுக்கே ரெஸ்ட் கொடுக்காம அது மித்த உறுப்புகளுக்காக இயங்கிட்டே இருக்கணும். அதான் இருதயத்தோட மகத்துவம். நாம இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் கரெக்டா போயிட்டு இருந்தா அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஹார்ட்டுக்கு நம்ம மேக்சிமம் பாதுகாக்கணும்னா அந்த ரத்த குழாயில சுத்தமா வச்சுக்கணும். ரத்த குழாய சுத்தமா வச்சுக்கணும்னா கொழுப்பு படிய கூடாது, பிபி கண்ட்ரோல்டா இருக்கணும், அதுல வந்து சுகர் பிளட்ல கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஹார்ட்டுக்கும் ஃபேவரபிளா ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கும், ஹார்ட் நல்லா எங்கிட்டு இருக்கும். ஹார்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, ஹார்ட்டை வந்து பிளட் வந்து எல்லா உறுப்புகளையும் ரிசீவ் பண்ணிட்டு நுரையீரல் கணிச்சு பியூரிஃபை, நுரையீரல் பியூரிஃபை ஆகி திருப்பி ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் வந்து மித்த உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டத்தை வெளியில செலுத்தும். ஸோ ஹார்ட்டோட முக்கியமான வேலை எல்லா உறுப்புலேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணிட்டு வலது பக்க அறையை ரிசீவ் பண்ணிட்டு ஆக்சிஜனுக்கு கிடைக்கிறதுக்காக நுரையீரல் செலுத்திட்டு திருப்பியும் இடது பக்க அறைகளுக்கு அந்த ரத்தம் பியூரிஃபைடு பிளட் வந்துடும். வந்துட்டு மித்த உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும், உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் இந்த இடது பக்க சேம்பர் மூலமா உறுப்புகளுக்கு எல்லா மித்த உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம் செலுத்துறதுதான் ஹார்ட் முக்கியமான வேலை. இது இந்த ஹார்ட் தசை பாதிக்கப்படுது, ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் பம்பிங் கம்மி ஆகுதுன்னா என்னாகும், வந்து ஹார்ட்டை வந்து அதே ஃபோர்ஸ்ல அதே அளவுக்கு மித்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை செலுத்த முடியாது. ஸோ அப்போ ஹார்ட்டு டயர்டாயிரும். மக்களுக்கு வந்து ரத்த ஓட்ட மித்த தசைங்களுக்கு, காலுக்கு தசைங்களுக்கு சரியா போகாதனால அவங்களுக்கு வீக் டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, வீக்னஸ் இருக்கும். பிளட் வந்து ஹார்ட்ல விட்டு வெளியில சரியா போகாதனால ஹார்ட்லேயே கோத்துருக்கறதுனால அது அப்படியே ப்ரெஷர் அதிகமாகி நுரையீரலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி மூச்சுத்திறல் வரலாம். ஸோ இந்த ஹார்ட் பம்பிங், ஹார்ட் ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே நல்லா செயல்படணும்னா எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. பொதுவாக மக்களுக்கு சொல்றது எங்களோட பங்கு வந்து 25% தான். டாக்டருக்கும் சரி, இருதய நிபுணர்களுக்கும் சரி, மாரடைப்பு வராமல் தடுக்கிறது எங்களுக்கு முக்கியமான ஏம். மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வழியில் வைத்தியம் பார்க்குறோம். பட் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு ஏற்கனவே மாரடைப்பு வந்தவங்களுக்கும் சரி, இன்னொரு மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்ன, ஃபஸ்ட்டு வந்து உணவு கட்டுப்பாடு. கரெக்ட் ஃபுட் சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடணும், எல்லாத்துக்குமே அப்பப்போ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், வறுத்த பிடிச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு அளவு தெரியணும், ஃப்ரீக்வன்சி தெரியணும். ரெண்டாவது உடல் பயிற்சி. இப்போ ரெக்கமெண்டேஷன் வந்து டெய்லியும் அரை மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் டெய்லியும் நடக்கணும். உடல் பயிற்சி சின்ன வயசுலேயே கல்டிவேட் பண்ணாதான் வயசாக நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கும். இல்லாட்டி கால்கள் எலும்புகள்லாம் வயசாயிடுச்சுன்னா நம்மளுக்கு சின்ன வயசுல பண்ணலன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த உடல் பயிற்சி எல்லாம் பண்றதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா உறுப்புகளுக்கு, நம்ம தசை எலும்பு எல்லாத்துக்குமே கெட்டிங்க ஒரு எக்ஸசைஸ் கிடைக்குது, ரத்த ஓட்டம் நல்லா போயிது, ஆரோக்கியமா இருக்குது. அப்போ வயசான வயக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும், நம்மளால நடக்கிறதுக்கு நீ பெயின் எல்லாம் வராது, இது அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது வந்து நம்மளோட மனமீதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனமீதியோட சேர்த்து நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே முக்கியம். கரெக்ட் டைம்ல தூங்குறோமா, ஸ்ட்ரெஸ் லெவலா கம்மி பண்ணிக்கிறோமா, இப்போ வந்து எல்லாமே ஒரு டைம் ஓரியன்டெட், ஒரு டார்கெட் ஓரியன்டெட் ஒர்க்காக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. நாம வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும், எவ்வளோ நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்ம வந்து நம்மளை டார்கெட் செட் பண்ணிக்கணும். அதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். பழக்க வழக்கங்கள் வந்து புகைப்பிடித்தல், ஆல்கஹால், இது எல்லாத்தையும் தவிர்க்குது. டொபாக்கோ ரொம்ப முக்கியம். கிராமத்துலலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்மோக்கிங் மட்டும்தான் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு, எல்லா விதமான புகையிலையும் எல்லாமே டேஞ்சரஸ் தான். எல்லா டைப் ஆஃப் டொபாக்கோ, பான் போடுறது, புகையில போடுறது எல்லாமே டேஞ்சரஸ். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டா தடுக்க பார்க்கணும். இந்த மாதிரி தடுச்சுட்டா மாத்திர மருந்துகளுக்கு வேலை இல்லாம போயிடும். இதே மூணையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனாலும் வியாதி வருதுன்னா நாளாதான் மாத்திர மருந்து. ஸோ இந்த நாளையுமே கடைபிடிச்சிட்டு இருந்தோன்னா இருதயம் வராம இருதய பிராப்ளம் வராம நம்ம தடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாம என்ன பண்ணணும், இந்த மூணையும் நம்ம உணவு கட்டுப்பாடு மன அமைதி உடல் பயிற்சி மூணையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாம என்ன சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல சொன்ன எதனால மாரடைப்பதுன்னு கேட்டீங்களா, சுகர் பிரஷர் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணும், இந்தியால என்ன சொல்றாங்கன்னா 25-30 வயசுக்கு அப்புறம் எல்லாருமே எந்த சிம்டம்ஸுமே இல்லைன்னா ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சாலும் வருஷத்துக்கு ஒருத்தர இல்லாட்டி 2 வருஷத்துக்கு ஒருத்தர பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வந்து கொழுப்பு லெவல்ல கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கு, சுகர் லெவல் எப்படி இருக்கு, பிரஷர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்டா இந்த மூணு வியாதிக்குமே சிம்டம்ஸே வராது. சடனா ஒரு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ கண் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் தான் நமக்கு இது முதல் சிம்டமாவே இருக்கும். ஸோ இந்த சுகர் பிரஷர் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நாம வந்து போய் ரெகுலரா செக் பண்ணி அப்படி ஏதாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் பாடலேன்னு அதிகமாச்சுன்னா நம்ம அந்த மாதிரி டாக்டர் அப்டேஸ் வாங்கணும். இல்ல சுகர் பிரஷர் வந்துருச்சு டயபிட்டிஸ் பிளட் பிரஷர் வந்துச்சுன்னா மாத்திரை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா பின்னாடி நம்மளுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரோக்கோ வராம நம்ம தடுத்துடலாம். ஸோ இந்த விழிப்புணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாத்துக்கும் போய் எட்டுச்சுன்னா மாரடைப்பு வந்து கண்டிப்பா அதோட ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ஸ் வந்து கம்மியாயிடும்.
மாரடைப்பு அப்படின்னா என்ன, அது எதனால ஏற்படுது, அதை தடுக்கும் வகையில சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு, அதே நேரத்துல இதயம் அதோட பணிகள்லாம் என்ன, இதயத்தை எந்த அளவுக்கு நாம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியதற்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
இதுவரை இதயம் பற்றிய பிரச்சனைகள், பாதுகாப்பு முறைகள், சிகிச்சை முறைகள் கேட்டதுக்கு ஏன் சார்பாகவும் அப்போலோ மருத்துவமனை சார்பாகவும் புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
நேர்களே, இதுவரை இதயம் சம்பந்தமான பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திருச்சி அப்போலோ மருத்துவமனை இதய நோய் நிபுணர் திரு டாக்டர் ஏ காதர் சாஹிப் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்த இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.